டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தந்தையே, கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு கூட தங்கியிருந்து எங்களை கண்மணிகளைப் போல பாதுகாத்து புதிய வாரத்திற்குள்ளே காலடி எடுத்து வைக்க உதவி செய்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இக்கட்டான வேளைகளிலே எங்களுக்கு கொடுத்த அற்புதமான ஆச்சரியமான பாதுகாவலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நேரத்திலேயும் திருமணமாகாமல் தங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கென்று பணி செய்கிற அருமையான சகோதர சகோதரிகளை நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆலயங்களிலோ பள்ளிகளிலோ கல்லூரிகளிலோ அவர்கள் எந்த இடத்திலே பணி செய்தாலும் அவர்கள் பணி செய்கிற இடத்திலே உம்முடைய அன்புக்கு மாதிரிகளாய் இருக்கவும் உம்முடைய அன்பை பிரதிபலிக்கவும் கர்த்தர்தாமே உதவி செய்யும், கிருபை செய்யும் அப்பா. இன்னமும் பற்பலதமான பணிகளிலே ஈடுபட்டு ஓய்வு பெற்ற பின் கர்த்தருக்கென்று தங்களுடைய பணிகளை நிறைவேற்றுகிற அருமையான சகோதர சகோதரிகள் உண்டு ராஜா. அவர்கள் ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தங்கள் தெருவிலே, தங்கள் வீட்டிலே, தங்கள் கிராமங்களிலே அற்புதமான ஊழியங்களை நிறைவேற்றுகிற இந்த முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தரலும். அவர்கள் மூலமாகவும் அநேகர் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ள உம்முடைய ராஜ்யம் விரிவடைய நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் எங்களுடைய வானொலி நேர்களிலே சொந்த தொழில் செய்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுடைய தொழிலை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தலும் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும் ஆண்டவரே. அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலேயும் அவருடைய தொழில் வளர்ச்சி பெற கர்த்தர் தாமே உதவி செய்யும், கிருபை செய்தலும். இன்னமும் எல்லை பாதுகாவல் படையிலே பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை விட்டு தூரமாக ஆபத்தான சூழ்நிலைகளிலே பணி செய்கிற அந்த உடைய பிள்ளைகளுக்கும் உடைய அற்புதமான பாதுகாவலை தாரும். தனித்திருக்கும் பொழுது உடைய வசனங்களை படிக்கவும் உம்மை தியானிக்கவும் நிறைய கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னமும் ஆண்டவரே, வேலை நிமித்தமாகவோ, குடும்ப வாழ்க்கை நிமித்தமாகவோ, தொழிலின் நிமித்தமாகவோ குடும்பத்தை விட்டு தூரமாக இருக்கும் பொழுது கர்த்தர் தாமே எல்லா தீமைகளுக்கும் அவர்களை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் உம்முடைய பிரசன்னத்திலே பாவங்களுக்கும் சோதனைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் புதிதாய் குடும்ப வாழ்க்கையில பிரவேசித்திருக்கிற மணமக்கள் எல்லாரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தலும் மகிழ்ச்சியான ஒரு மன வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் குழந்தைகளை பெற்றெடுக்கப் போகிற அருமையான தாய்மாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்கள் பலனாயிருந்து அற்புதமாய் ஆச்சரியமாய் எளிதான ஒரு பிரசவத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க கேட்கிறோம். இன்றும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிற ஒவ்வொருவரோடும் இணைந்து நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அவர்கள் காலடி எடுத்து வைக்கிற இந்த புதிய ஆண்டானது புதிய நன்மைகளும் புதிய கிருபைகளும் அவர்களை தொடரும் ஆண்டாயிருக்க கர்த்தர் கிருபை செய்யும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய வசனமே எங்களுடைய காலலுக்கு தீபமாயும் எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாயும் இருக்கட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அதிகாலையில் தேவனின் சத்தத்தை கேட்க வாஞ்சையோடு இருக்கும் சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். தினமும் இந்நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.
அன்பானவர்களே, இன்று நாம் சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9:11 முதல் சிந்திக்கப் போகிறோம். முதலாவதாக 11 வசனம் வாசிக்கிறேன். உனக்கு நான் செய்வதென்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். இங்கே உனக்கு நான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலிலே மீதியான தேவ பக்தியுள்ள ஜனங்களை குறிக்கிறது. அவர்கள் அப்பொழுது பாடுகள் வழியாக கடந்து போய் கொண்டிருந்தார்கள். இங்கே நமக்கு ஒரு சிறந்த ஆவிக்குரிய சத்தியத்தை பார்க்கிறோம். மனித சமுதாயம் விடுவிக்கப்படுவதற்கு ஒரே வழி உடன்படிக்கையின் இரத்தம்தான். இதன் வழியாகவே மக்கள் மீட்கப்பட முடியும். இந்த உடன்படிக்கையின் இரத்தம் புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறிக்கிறது. மனிதன் தன்னுடைய சுதந்திரத்தை பற்றியும் தனது விடுதலையை பற்றியும் எவ்வளவோ அதிகமாக இன்று பேசுகிறான். ஆனால் மனிதர்களிலே பெரும்பாலானோர் தாங்கள் சிறை பிடிக்கப்பட்டவர்களாக, அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை கூட உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரோமர் 7:14 வசனத்திலே நாம் பார்க்கிறது போல, அவன் பாவத்துக்கு கீழே விற்கப்பட்டிருக்கிறான். அதாவது மனிதன் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். இந்த பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து ஒரு மனிதன் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியாது. ஆனால் விடுவிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். தொடர்ந்து 12-13 வசனங்களை வாசிக்கிறேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நான் எனக்கென்று யூதாவை நானேற்றி, எபிராயிமிலே வில்லை நிரப்பி, சியோனே உன் புத்திரரை கிரேக்கு தேசத்து புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி, உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். நான் எனக்கென்று யூதாவை நானேற்றி என்று இங்கே சொல்கிறார். நாம் இப்பொழுது 1000 வருட அரசாட்சியை நோக்கி பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு உலகத்திலே ஆட்சி செய்வார். உலகத்தில் உள்ள தேசங்கள் அவரை பணிந்து கொள்ள வரும். அருமையானவர்களே, இயேசு மீண்டும் பூமிக்கு வரும்பொழுது அது வெற்றி பவனியாக இருக்கப் போகிறது. தொடர்ந்து சகரியா 9:14-15 வசனங்களை பாருங்கள். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார், அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும். கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை சுழல் காற்றுகளோட நடந்து வருவார். சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். அவர்கள் பட்சித்து கவன் கற்களால் கீழ்ப்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் குடித்து களிப்பினால் ஆரவாரிப்பார்கள். பானபாத்திரங்கள் போலவும் பலிபீடத்தின் கோடிகளைப் போலவும் நிறைந்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எவ்வாறு இருக்கும் என்பதை ஒரு ஓவியம் போல இங்கே தீர்க்கதரிசி வரைகிறார். மனிதன் இந்த பூமிக்கு 1000 வருட அரசாட்சியை கொண்டு வரப்போவதில்லை. இயேசு கிறிஸ்து அந்த ஆட்சியை இந்த உலகத்திலே நடத்தப் போகிறார். 16 வசனம் பாருங்கள். அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகிய அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். அருமையானவர்களே, இந்த வசனத்திலே நாம் பார்க்கிற அந்நாளில் என்ற வார்த்தையை சகரியா 12 அதிகமாக பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அந்நாளில் என்பது கர்த்தருடைய நாளை குறிக்கிறது. இது சபையானது உலகத்தினின்று வெளியேறிய பின்னர் ஆரம்பமாகிறது. இதனைத் தொடர்ந்து மகா உபத்திரவ காலம் வரும். இது 7 வருட உபத்திரவ காலத்தோடு முடிவடையும் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து பூமிக்கு திரும்பி வந்து இங்கே 1000 வருட அரசாட்சியை ஸ்தாபிக்கும் பொழுது அந்த உபத்திரவ காலம் முடிவிற்கு வரும். இந்த வசனத்திலே கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள் என்று வாசித்தோமே, அதாவது கிரீடத்தில் ஜொலிக்கும் பொன்னை போல இருப்பார்கள். அந்நாளிலே தேவன் தம்முடைய கிரீடத்தை உருவாக்கப் போகிறார் என்று மல்கியா தீர்க்கதரிசியும் தெளிவுபட கூறுகிறார். பாருங்கள், மல்கியா 3:16 வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். இது இஸ்ரவேலில் பக்தி உள்ளவர்களையும் புறஜாதியாரில் பக்தி உள்ளவர்களையும் குறிக்கிறது.
இப்பொழுது சகரியா 9:17 பார்ப்போம். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். அருமையானவர்களே, அலெக்சாண்டருக்கு எதிர்மாறாக வருகின்ற ஒருவருடைய காருண்யத்தை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மகா அலெக்சாண்டர் காருண்யத்திற்கு பெயர் பெறவில்லை, அவன் கொடூரத்திற்கும் பெருமையால் நிறைந்ததற்கும் அழிவை கொண்டு வருவதற்குமே பெயர் பெற்றவன். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மிகவும் சாந்தமானவர், தாழ்ந்த சிந்தை உள்ளவர். அவர் காருண்யத்தில் சிறந்தவர். அவருடைய சௌந்தரியம் மிகவும் சிறந்தது. ஏசாயா 53:2 அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய முதலாவது வருகையிலே இயேசு அவ்வாறுதான் காணப்பட்டார். சிலுவை அவர் முன் இருந்தது. அந்த கொடிய சிலுவையிலே பாவத்தால் அழகற்று போன நமக்காக அவர் அழகையெல்லாம் பலியாக்கினார். ஆனால் அவர் இரண்டாவது முறை வரும்பொழுது எவ்வளவு அழகானவராக இருப்பார் தெரியுமா? நாம் சிலருடைய அழகை இன்று பாராட்டிக் கொண்டிருக்கலாம், ஆனால் உண்மையான அழகுள்ளவர் அவரே. அது எத்தனை பெரியது தெரியுமா? தமக்கு சொந்தமானவர்கள் மீது தம்முடைய அந்த அழகை அவர் வைக்கிறார். தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னியைகளையும் வளர்க்கும். புது திராட்சரசம் என்பது புளித்தது அல்ல, போதை உள்ளதும் அல்ல. எனவே இங்கே இது உணவிலே ஏற்படும் செழுமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பூமியிலே ஆட்சி செய்யும் பொழுது பஞ்சமோ சக்திக்கு பற்றாக்குறையோ இருக்கப் போவதில்லை. அப்பொழுது செழுமையினாலே பூமி மகிழ்ந்திருக்கும் காலமாயிருக்கும். அவருடைய ராஜ்யத்தின் தன்மைகளிலே இதுவும் ஒன்றே. நாம் இப்பொழுது 10:1 முதல் 2 சிந்திக்கப் போகிறோம். நாம் கடந்த அதிகாரத்திலே வடக்கு மற்றும் தென் இஸ்ரவேல் தேசங்களின் எதிர்கால மீட்பை குறித்து சிந்தித்தோம். அவர்கள் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது அவர் அவர்களை எவ்வாறு பயன்படுத்தப் போகின்றார் என்பதை பற்றியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் உலகின் புறஜாதி தேசங்களுக்கு ஆசாரியர்களைப் போல இருப்பார்கள். இந்த 10 9 தொடர்ச்சி என்று சில வேத வல்லுநர்கள் கருதுவதுண்டு. ஆனால் சில சிறந்த வேத வல்லுநர்கள் இந்த 10 முதலாவது வசனம் மட்டுமே 9 தொடர்ச்சி என்று கருதுகிறார்கள். இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாகவே இருக்கிறது. இந்த 10 மற்ற மீதியான வசனங்கள் தனிப்பட்ட வேறொரு காரியத்தை பற்றி சொல்கிறது. நாம் தொடர்ந்து தியானிக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ள முடியும். கவனியங்கள், வாசிக்கிறேன். சகரியா 10:1
பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார்.
இந்த 1 நாம் முன்னர் சிந்தித்தபடி 9 சேர்ந்தது. பூமியிலே இயேசு கிறிஸ்து 1000 அரசாட்சியை நடத்தும் பொழுது இருக்கும் செழுமையான நிலைமையை குறித்த விளக்கமாக இது தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே மழை என்று குறிப்பிடப்படுவது ஆவிக்குரிய அர்த்தத்திலே அல்ல, உண்மையான மழையை குறிக்கிறது. தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்கு பண்ணியது போல பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆனால் சபைக்கு அவர் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையே வாக்கு பண்ணியுள்ளார். பின்மாறி மழையானது இஸ்ரவேலின் தற்காலிகமான ஆசீர்வாதத்திற்கு மிகவும் அவசியமானதாகும். பயிர் விளைச்சலுக்கு, விவசாய செழுமைக்கு அத்தியாவசியமானது மழை. இதன் மூலம் அது ஏதேன் தோட்டத்தைப் போலாகிவிடும். இன்றைய நாட்களிலே எருசலேமின் நிலை இதற்கு எதிரானதாகவே காணப்படுகிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பானது தேசத்தின் மீதும் மக்கள் மீதும் வந்திருக்கின்றது. தேவனுடைய நியாய தீர்ப்பானது மழையை நிறுத்தி வைத்திருக்கின்றது. இஸ்ரவேலிலே இன்று பெரிய பிரச்சனை எது என்றால் தண்ணீர் பிரச்சனைதான். இதை தீர்ப்பதற்கு அவர்களுக்கு சிறந்த வழி, எளிதான வழி என்ன தெரியுமா? அவர்கள் தேவனிடத்திலே திரும்ப வேண்டும். இதன் மூலம் அவர்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். அது மழை மூலமாக வருகிறதாய் இருக்கிறது. ஆனால் அவர்கள் தேவனிடத்திலே திரும்பவில்லை என்றால் மழையும் அவர்களிடத்திலே திரும்பாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறது போல பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தரிடத்திலே நாம் மழைக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் அதை நமக்கு தருகிறவராயிருக்கிறார். இன்றும் அநேக விசுவாசிகள் தொடர்ந்து தேவையான மழைக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இறங்கி நல்ல மழையை கட்டளையிடுகிறார். ஒருவேளை உங்கள் பகுதியிலேயும் மழை இல்லாமல் வறட்சி காணப்படும் என்றால் தொடர்ந்து கருத்தாய் நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். குறிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பாவத்தை விட்டு மனம் திரும்பி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தேவனை நோக்கி பார்க்கும்பொழுது அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய பகுதிகளிலே தேவையான மழைக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறவர்கள் உண்மையாக மனம் திரும்பி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் நம் ஜெபத்தை கேட்டு மழையை தருவார். நம்முடைய தேசத்திலே இன்னும் அநேக இடங்களிலே தேவையான மழை இல்லை, ஆனால் சில இடங்களிலே வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. தேவையான இடங்களிலே தேவையான மழைக்காக ஜெபிக்க வேண்டியது ஒவ்வொரு விசுவாசியின் கடமை. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்கள் நேரடியாக விவசாய பணியிலே ஈடுபடாத ஒருவராயிருக்கலாம், ஆனாலும் மழைக்காக நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டியது நமது கடமையாயிருக்கிறது. இப்பொழுது இஸ்ரவேலில் பின்மாறி பெய்கிறது என்பது உண்மைதான், ஆனால் அது போதுமானதாக இல்லை. நீங்கள் கோடை காலத்தில் பின்பகுதியிலே அங்கு இருந்தீர்கள் என்றால் அது புரியும். இங்கே மரங்களுக்கு மற்றும் விவசாயத்திற்கு போதுமான தண்ணீர் அப்பொழுது இருப்பதில்லை, தண்ணீர் நெருக்கடி ஏற்படுகிறது. இந்த பின்மாதிரி மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களிலே பெய்கிறது. அப்பொழுது அவர்கள் தண்ணீரை பெற்றாலும் இங்கே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற அளவு தண்ணீரை பெறுவதில்லை. ஆனால் ஆயிர வருட அரசாட்சியிலே தேவன் கொடுக்கப் போகிற மழை மிகவும் அதிகமானதாயிருக்கும். இதனால் பயிரும் நன்கு விளையும், மிருகங்களுக்கும் தேவைக்கு அதிகமான புல்லும் உண்டாகும், மரங்கள் செழித்து வளரும். இந்த வசனத்தின் விளக்கம் வெளிப்பிரகாரமான மழையை அர்த்தப்படுத்துகிறதாகவே இருக்கிறது. இருந்த போதிலும் வேதத்தின் வேறு பகுதிகளை நாம் பார்க்கும் பொழுது அங்கே மழையானது ஆவிக்குரிய புத்துணர்ச்சியை குறித்த அடையாளமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக யோவேல் 2:23-28 பாருங்கள். அதிலே இது மறைவாக சொல்லப்பட்டிருப்பதை கவனிக்கலாம். 23 தேசத்திற்கான மழையை குறித்து சொல்லப்படுகிறது. அதனால் களங்கள் தானியத்தினால் நிரமும் என்றெல்லாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 28 ஆவிக்குரிய மழையை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி ஊற்றப்படுவதை குறிக்கிறது. இது மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான மழை. யோவேல் தீர்க்க தரிசனமும் சகரியாவின் தீர்க்க தரிசனமும் எதிர்காலத்திலே வரப்போகின்ற ஆயிர வருட அரசாட்சியை உறுதியாக சொல்லுகிறது. அந்நாளிலே தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்படுவது நிச்சயமாக நடைபெறப்போகிறது. ஆகவே இங்கே மழை என்று சொல்லப்படுவது இரண்டு அர்த்தத்தையும் உடையதாயிருக்கிறது. உண்மையான மழையையும் குறிக்கிறது, ஆவிக்குரிய மழையையும் இது அர்த்தப்படுத்துகிறது. நாம் இப்பொழுது 2 வசனத்தை தியானிக்கப் போகிறோம். இது மீண்டும் நியாய தீர்ப்பு என்ற கருத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. தேவன் அவர்களை இறுதி நாட்களுக்காக பலப்படுத்த நோக்கமுடையவராக இருந்தாலும், அவர்களை ஆயிர வருட அரசாட்சிக்குள் கொண்டுவர நோக்கமுடையவராக இருந்தாலும், அவர்கள் மத்தியிலே பல தவறான காரியங்கள் காணப்பட்டுக் கொண்டிருந்தன. ஆகவே இஸ்ரவேலில் தவறாக காணப்பட்ட காரியங்கள் மீது அவர் உடனடியாக தன்னுடைய விரலை வைத்தார். இஸ்ரவேல் தேசத்திற்கு உண்மையில் பிரச்சனையை கொண்டு வந்தது என்ன தெரியுமா? அங்கே காணப்பட்ட விக்கிரகாராதனை. சகரியா 10:2 பாருங்கள். சொருபங்கள் அபத்தமானதை சொல்லிட்டு குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தெரித்தார்கள். சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி வியர்த்தமாக தேற்றரவு பண்ணினார்கள். ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மேய்ப்பனில்லாததினால் சிறுமைப்பட்டார்கள். இங்கே சொருபங்கள் என்பது வீட்டில் உள்ள சிறிய தெய்வங்களை குறிக்கிறது. வேதத்திலே இதை குறித்து வேறொரு இடத்திலே சொல்லப்பட்டிருப்பதையும் பார்க்கலாம். மெரில் எஃப் அங்கர் என்பவர் சிறந்த எபிரேய வல்லுநர். இவர் பிசாசின் காரியங்களை குறித்து அநேக புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். அன்று இது எவ்வாறு காணப்பட்டதென்றும் நவீன காலத்திலே எவ்வாறு காணப்படுகிறது என்றும் அவர் தெளிவுபட விளக்கியுள்ளார். இந்த சொரூபத்தின் பழங்கால பயனை குறித்து நவீன அகழ்வாராய்ச்சியிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு செய்தியை அவர் தெளிவாக வெளியிட்டிருக்கிறார். பழங்கால பகுதியாகிய நினிவேக்கு அருகிலே நூசு என்ற ஒரு இடத்திலே 1925 ஆண்டு முதல் 1941 ஆண்டு வரை அகழ்வாராய்ச்சி நடைபெற்றது. அங்கே அநேக கற்பலகைகளை கண்டெடுத்தார்கள். அதிலே கோத்திர பிதாக்களின் காலத்திலே இருந்த பழக்க வழக்கங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபுவின் வாழ்க்கையிலே நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்று ஒருவேளை உங்களுக்கு நினைவில் இருக்கலாம் என்று நம்புகிறேன். யாக்கோபுவிற்கும் அவனுடைய மாமாவாகிய லாபானிற்கும் இடையிலே பிரச்சனை எழுந்தபொழுது அவன் தன்னுடைய இரு மனைவிகளையும் அங்கிருந்து அழைத்துக் கொண்டு புறப்பட்டு போகிறான். லேயாளும் ராகேலும் அவனோடு புறப்படும் பொழுது அவர்களிலே ராகேல் சொரூபத்தை தன்னுடைய வீட்டிலிருந்து எடுத்து மறைத்து வைத்துக் கொள்கிறாள் என்று வாசிக்கிறோம். இந்த நூசுவில் கிடைத்த தகவல் படி இந்த சொரூபங்களை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கே அந்த குடும்ப பொறுப்பேற்கும் தலைமை கொடுக்கப்படும் என்று அறிகிறோம். இங்கே ராகேல் இந்த சொரூபங்களை திருடிக்கொண்டு செல்லும் பொழுது அவள் தன்னுடைய கணவனுக்கு தன்னுடைய தகப்பனுடைய சொத்தின் மீதமுள்ள உரிமையையும் கொண்டு செல்கிறாள் என்று அர்த்தம். ஆகவே அந்த திருட்டு பெரிய ஒரு காரியமாகிவிட்டது. ஆகவேதான் லாபான் அதை தேடி அவ்வளவு தூரம் யாக்கோபுவின் பின்னாலேயே வந்தான் என்பது நமக்கு புரிகிறது. யாக்கோபு தன்னுடைய சொத்தை அடைந்துவிடக்கூடாது என்பதிலே லாபான் உறுதியாக இருந்தான். யாக்கோபு முன்பு இருந்ததை விட அதிகமாக பெற்றுவிட்டான் என்று அவன் எண்ணினான். இரண்டாவதாக அவர்களுக்குள்ளே காணப்பட்ட குறி சொல்லுகிறவர்களை குறித்து வாசிக்கிறோம். இவர்கள் மற்றவர்களை வஞ்சித்தார்கள். நமக்கு முன் இருக்கின்ற வசனம் குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தெரித்தார்கள் என்று சொல்கிறது. அதாவது பொய்யான காரியத்தை தரிசனமாக கண்டார்கள். இந்த குறி சொல்லுதல் என்பது வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுதலை பார்த்து புறஜாதியார் அதே போல செய்கின்ற காரியம். இது ஒரு போலி. பிசாசானவன் எப்பொழுதுமே வேதத்திலே கூறப்பட்ட ஒரு காரியத்திற்கு ஒரு போலியை உண்டாக்குகிறவன். அவன் வேதத்திற்கு தொலைவில் இருந்து எதையுமே பெறுகிறதில்லை. இன்றைய பிசாசின் வழிபாட்டு முறையோ இல்லாவிட்டால் புதிய தத்துவங்களோ கொள்கைகளோ எது ஆனாலும் வேதத்திற்கு போலியாக அதே போல உருவாக்கப்பட்டவையே. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன எல்லாம் செய்கிறார்களோ அதே போல பிசாசும் தன்னுடையவர்களை செயல்பட தூண்டுவான். இதுவே பிசாசின் வஞ்சக முறையாகும். இந்த குறி சொல்லுதல் என்ற வார்த்தைக்கு மூல பாஷையிலே பயன்படுத்தப்பட்ட சொல்லிற்கு வெட்டு அல்லது பிரி என்று பொருளாகும். அதாவது பலியிடும் மிருகத்தை அவர்கள் வெட்டி திறந்து வைத்து அதன் ஈரலை பார்ப்பதை இது அர்த்தப்படுத்துகிறது. அந்த ஈரல் எவ்வாறு இருக்கிறது, அதனுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்து அவர்கள் குறி சொன்னார்கள். இந்த ஈரல் பலியிடப்படும் மிருகத்தின் உயிரின் இருப்பிடம் என்று கருதப்பட்டது. ஆகவே அந்த ஈரல் குலையின் அமைப்பு அவர்களுக்கு வரப்போகும் காரியத்தை அறிவிக்கும் என்று நம்பினார்கள். இந்த காரியத்தை குறித்து நாம் இசைக்கியேல் 21 அதிகாரம் 21 வசனத்திலே ஒரு விளக்கத்தை பார்க்கிறோம். வாசிக்கிறேன். பாபிலோன் ராஜா இரண்டு வழிகளின் முனையாகிய வழிப்பிரிவிலே நிமித்தம் பார்க்கிறதற்காக நிற்பான். அம்புகளை தீட்டி விக்கிரகங்களை உசாவி ஈரலால் குறி பார்ப்பான். பாபிலோனியர்கள் குறி சொல்லுகிறவர்களை வைத்திருந்தார்கள். பிலேயாம் ஒரு குறி சொல்லுகிறவனே. பெலிஸ்தியர்களும் இஸ்ரேலின் கள்ள தீர்க்கதரிசிகளும் இந்த முறையையே பின்பற்றினார்கள். இங்கே சகரியாவின் மூலம் தேவன் குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தெரித்தார்கள் என்று சொல்கிறார். இது பிசாசினால் பெறப்படும் தகவல்கள். அவர்கள் தேவனிடத்திலிருந்து செய்தியை பெறுகிறதில்லை. தம்முடைய ஜனங்கள் குறி சொல்லுதலை பயன்படுத்துவதை தேவன் தம்முடைய நியாயப்பிரமாணத்தின் மூலம் தடை செய்திருக்கிறார். தேவனுடைய ஜனங்கள் குறி பார்ப்பது பாவம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்றால் எந்த ஒரு காரியத்திற்கும் குறி சொல்லுகிறவர்களை தேடுவது தவறு. சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற எல்லா காரியத்தை குறித்தும் யாராவது தங்களுக்கு ஜெபித்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை வாசித்து அவர் தங்களோடு பேசுவதை எதிர்பார்ப்பதை விட மனிதனுடைய வார்த்தைகளுக்கு ஏங்கியிருக்கிறார்கள். இது சாத்தானின் காரியம். இப்படிப்பட்ட காரியத்தை எல்லா தீர்க்கதரிசிகளும் எச்சரித்திருக்கிறார்கள். ஒரு ஊழியர் தன்னுடைய சபையிலே ஒவ்வொரு ஞாயிறு மாலை ஆராதனையிலேயும் சாத்தானுடைய காரியங்களை பற்றி பிரசங்கிக்க ஆரம்பித்தார். நல்ல கூட்டம். ஒவ்வொரு ஆராதனையிலேயும் குறைந்தது 3000 பேராவது வந்திருப்பார்கள். அப்பொழுது அவருடைய நண்பர் இவ்வாறு விளையாட்டாக அவரிடத்திலே கேட்டாராம், அருமையான நண்பனே, நீ சபையிலே கூட்டத்தை கூட்ட என்ன வேண்டுமென்றாலும் செய்வாய் போல இருக்கிறதே. இப்பொழுது ஒரேடியாக பிசாசை பற்றியே பிரசங்கத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்று கூறினாராம். இந்த ஊழியர் அந்நாட்களிலே அந்த பிரசங்கம் அவசியம் என்று நினைத்தபடியினாலேதான் அவ்வாறு செய்தார். இருந்தபோதிலும் இப்பொழுது கடிகாரத்தின் ஊசல் கொண்டு அடுத்த பக்கத்திற்கு சென்று விட்டது. அதாவது காற்று அந்த பக்கம் வீச ஆரம்பித்து விட்டது. சபை மக்கள் யாவரும் பிசாசை குறித்து அதிகமாக சிந்திக்கவும் அதிகமாக பேசவும் ஆரம்பித்து விட்டார்கள். அருமையானவர்களே, இன்றும் கூட பிசாசானவன் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்பது உண்மைதான். ஆனால் நாம் அவன் மேல் நமது கவனத்தை அதிகமாக செலுத்தாமல் நம்முடைய முழு கவனத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே வைக்க வேண்டும். அவன் இருப்பது உண்மைதான், ஆனால் அவனை விட பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் சாத்தானின் சகல வல்லமைகளையும் தோற்கடித்தவர். சிலுவையிலேயே அவன் தலையை நசுக்கிவிட்டார். ஆகவே நாமும் இயேசுவின் நாமத்தினாலே அவன் மீது ஜெயம் பெற முடியும். இன்று அநேகர் பிசாசிற்கும் பில்லி சூனியத்திற்கும் மந்திரவாதத்திற்கும் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவையெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நம்புகிற ஜனங்களை ஒன்றும் செய்யாது. பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின சேஷம் 12:11 பாருங்கள், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8:23 யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருவராய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எந்த பிசாசின் வல்லமைக்கும் பயப்பட தேவையில்லை. பிசாசின் காரியங்களை குறித்த எந்த சிந்தனையும் கொள்ளாமல் தேவனுடைய வசனத்திற்கு பயப்படுங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே எவ்வளவு தூரம் நெருக்கமாயிருக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் பிசாசானவன் உங்களை விட்டு தள்ளி நிற்பான். எனவே இன்றே நீங்கள் அவரிடத்திலே சேர தீர்மானம் செய்யுங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பனே, ஒருவேளை பிசாசை குறித்த பயத்தினாலும் பில்லி சூனியத்தை குறித்த கலக்கத்தினாலும் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவர் பிசாசை ஜெயித்தவர். இன்றைக்கும் அவரை விசுவாசிக்கிறவர்களோடு கூட அவர் எப்பொழுதும் தங்கியிருந்து அவர்களுக்கு எதிராக வருகிற பிசாசின் தந்திரங்களை முறியடிக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் ஒருவராயிருப்பீர்கள் என்றால் பிசாசிற்கு பயப்பட தேவையில்லை. கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். சங்கீதம் 18:30.
TWR-இன் இன்றைய காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:30 மணிக்கு இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.